வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பின்லாந்து அதிபரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவில் 29 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வங்கிக் கணக்கு வழங்கப்பட்டிருப்பதை ஐநா மகளிர் அமைப்பு பாராட்டியுள்ளது. இந்தியா உலக அளவில் திறன்மிகு இளைஞர்களின் தலைநகரமாக மேம்பட்டு வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே நாளையும் நாளை மறுநாளும் விழுப்புரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப்பை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பாக உடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன. சுற்றுச்சூழல், புலப்பெயர்வு, புள்ளியியல் உள்ளிட்ட துறைகள் இதில் அடங்கும். பிரதமர் பின்லாந்து அதிபர் சந்திப்பு குறித்து கூடுதல் விவரங்கள்.
உலகில் பிணக்குகள் அதிகரித்து வரும் நிலையில் இந்தியா ஐரோப்பா உறவுகள் வலுப்படுவதால் உலக அளவில் ஸ்திரத்தன்மையும் வளர்ச்சியும் அதிகரிக்கும் என்று பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்ட கூட்டறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். உக்ரைன் முதல் மேற்காசியா வரை பல்வேறு பகுதிகளில் நிலவும் பிணக்குகளை விரைவில் தீர்ப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் இந்தியாவும் பின்லாந்தும் தொடர்ந்து ஆதரிக்கும் என்று அவர் தெரிவித்தார். இந்தியாவிற்கும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் இடையில் அண்மையில் எட்டப்பட்ட வரியில்லா வர்த்தக உடன்பாட்டினால் இந்தியாவிற்கும் பின்லாந்திற்கும் இடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மேலும் வலுப்பெறும் என்று பிரதமர் தெரிவித்தார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடாகவும் உலகிலேயே மிக வேகமாக வளரும் பொருளாதாரமாகவும் திகழக்கூடிய இந்தியாவுடன் ஐரோப்பிய ஒன்றியம் எட்டியுள்ள உடன்பாடு மிக முக்கியமானது என்று பின்லாந்து அதிபர் திரு அலெக்சாண்டர் ஸ்டப் கூறினார்.
4 நாள் இந்திய பயணமாக நேற்று புதுடெல்லி வந்து சேர்ந்த பின்லாந்து அதிபர் இன்று மாலை தலைநகரில் 11வது ரைசினா பேச்சுவார்த்தை மாநாட்டில் தலைமை விருந்தினராக கலந்து கொள்கிறார். குடியரசுத் தலைவர் மற்றும் துணைத் தலைவரையும் அவர் சந்திக்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தொடக்கி வைக்கும் ரைசினா பேச்சுவார்த்தை மாநாட்டில் 110 நாடுகளிலிருந்து சுமார் 2700 பிரதிநிதிகள் பங்கேற்கிறார்கள். அமைச்சர்கள், அரசு தலைவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ராணுவ தலைவர்கள் மற்றும் முக்கிய தொழில் அதிபர்கள் இதில் அடங்குவர். உலகின் முக்கிய புவி, அரசியல் மற்றும் பொருளாதார பிரச்சினைகளை விவாதிப்பதற்கான இந்த வருடாந்திர மாநாடு 3 நாட்களுக்கு நடைபெறும். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா யடூர் கிராமத்தில் உள்ள வீரபத்ரர் கோவிலில் புதுப்பிக்கப்பட்ட ராஜகோபுரத்தை திறந்து வைத்து மகா கும்பாபிஷேகத்திலும் கலந்து கொண்டார். இந்தியா என்பது சிந்து சமவெளி முதல் கன்னியாகுமரி வரை பாய்ந்து பரவியுள்ள வாழும் நாகரிகமே தவிர வெறும் நாடு அல்ல என்று அவர் தமது உரையில் கூறினார். இந்தியா உலகிற்கு வழங்கிய வேதங்களே இன்று வரை தர்மத்தின் பாதையில் மனித குலத்திற்கு வழிகாட்டி வருவதாக அவர் தெரிவித்தார். உலகமே ஒரு குடும்பம் என்பதை காலத்தை வென்ற இந்தியாவின் தத்துவம் என்றும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் தெய்வீகத்தை காண்பதே இந்தியாவின் ஆன்மீக பார்வை என்றும் அவர் குறிப்பிட்டார். கர்நாடக ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலாத் உள்ளிட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர். ஈரானில் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட உச்சநிலை தலைவர் அயதுல்லா சையத் அலி கமேனியின் உடலை பொதுமக்களின் அஞ்சலிக்காக டெஹ்ரானில் உள்ள கிராண்ட் மொசல்லா பிரார்த்தனை வளாகத்தில் வைக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. 3 நாள் பிரியாவிடை நிகழ்வுகள் நேற்றே தொடங்குவதாக இருந்த போதிலும் ஈரானிய படைகளுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் கூட்டுப்படைகளுக்கும் இடையே சண்டை நீடிப்பதால் ஒத்திவைக்கப்பட்டன. இதற்கிடையே வெளியுறவு செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று புதுடெல்லியில் உள்ள ஈரானிய தூதரகத்திற்கு நேரில் சென்று அயதுல்லா சையத் அலி கமேனி மறைவு தொடர்பான இரங்கல் புத்தகத்தில் அரசு சார்பில் கையெழுத்திட்டார். இந்தியாவில் 29 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வங்கிக் கணக்கு வழங்கப்பட்டிருப்பதை ஐநா மகளிர் அமைப்பின் கொள்கைத்துறை இயக்குநர் திருமதி சாண்ட்ரா ஹென்ரிக்ஸ் பாராட்டியுள்ளார். 12 ஆண்டுகளாக இந்தியாவில் அமலாகி வரும் பிரதமரின் ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை தொடக்கப்பட்டுள்ள வங்கிக் கணக்குகளில் 56% பெண்களுக்கு உரியவை என்பதையும் அவர் பாராட்டியுள்ளார். பெண்கள் உட்பட அனைவரையும் முறையான நிதி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வருவதில் இந்தியாவின் டிஜிட்டல் முன் முயற்சிகள் மற்ற நாடுகளுக்கு முன்மாதிரியாகவே திகழ்வதாக அவர் தெரிவித்துள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்த இளைஞர்கள் புதிய யோசனைகளை வழங்க ஏதுவாக மத்திய இளைஞர் விவகாரங்கள் துறை அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மை பாரத் பட்ஜெட் குவெஸ்ட் போட்டியின் 2ஆம் நிலைக்கு இதுவரை சுமார் 47,000 கட்டுரைகள் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இப்போட்டியில் வெற்றி பெறுவோர் வரும் 15ஆம் தேதி முதல் தங்களின் யோசனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் எடுத்துக்கூற நேரடி வாய்ப்பு பெறுவார்கள் என்றும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பாரத் குவெஸ்ட் போட்டிகளின் முதல் கட்டத்தில் நாடெங்கிலும் இருந்து சுமார் 12 லட்சம் இளைஞர்கள் வினாடி வினா போட்டிகளில் கலந்து கொண்டதும் இதில் உத்தரப்பிரதேஷ், தமிழ்நாடு மற்றும் மேற்கு வங்கத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
செய்திகள் தொடர்கின்றன. இளைஞர்களுக்கான அரசின் பல்வேறு திறன் மேம்பாட்டு திட்டங்களால் இந்தியா உலக அளவில் திறன்மிகு இளைஞர்களின் தலைநகரமாகவே மேம்பட்டு வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் பின்லாந்து நாட்டின் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சரை அவர் சந்தித்து பேசுகையில், இந்தியாவின் மக்கள் தொகையில் இளைஞர்கள் அதிகம் இருப்பதும் தொழில்நுட்பத்தில் பின்லாந்தின் திறமைகளும் இணைந்து புதிய சாதனைகளை படைக்க முடியும் என்றார். வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் ஜப்பானில் நடைபெறவுள்ள ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்வதற்கான இந்தியாவின் முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று புதுடெல்லியில் உயர்நிலை மறு ஆய்வுக் கூட்டம் நடத்தினார். இதுகுறித்து ஒரு செய்தி தொகுப்பு.
இம்முறை ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவிலிருந்து 700 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் 40 மேற்பட்ட விளையாட்டு பிரிவுகளில் கலந்து கொள்ள இருப்பதாக அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். இவர்கள் அனைவரும் சிறந்த முறையில் வெற்றி பெற பயிற்சி, உணவு, மருந்து, உபகரணங்கள் உட்பட எல்லா உதவிகளையும் அரசு வழங்கி வருவதாக அவர் கூறினார். விளையாட்டுத் துறையில் இந்தியா புதிய மைல் கற்களை எட்ட சரியான திட்டமிடலும் வலுவான ஆதரவு கட்டமைப்பும் அவசியம் என்பதால் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் இதில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் முக்கியம் என்று அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார்.
திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே விழுப்புரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. இதன்படி நாளையும் நாளை மறுநாளும் 8 பெட்டிகளை கொண்ட முன்பதிவு இல்லாத மெமு சிறப்பு ரயில் காலை 9:10 விழுப்புரத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் 13:05 நாகப்பட்டினம் சென்றடையும். மறுமார்க்கத்தில் இந்த ரயில் பிற்பகல் 13:20 நாகப்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு மாலை 5:30 விழுப்புரம் வந்தடையும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் மெமு ரயிலின் நீட்டிப்பாக அறிவிக்கப்பட்டுள்ள இந்த சிறப்பு ரயில் இரு மார்க்கங்களிலும் பண்ருட்டி, கடலூர், சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், மயிலாடுதுறை, பேரளம், காரைக்கால், நாகூர் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். பயணிகள் புதுச்சேரியிலிருந்து நாகப்பட்டினத்திற்கு நேரடியாக டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் மங்களம் தொகுதிக்கு உட்பட்ட குபேரன் நகர், அருண் நகர், வெங்கடேஸ்வரா நகர், மகாலட்சுமி நகர், தமிழ் செங்கோலன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற சாலைகளில் மொத்தம் சுமார் 175 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள மேம்பாட்டுப் பணிகளை மாநில வேளாண் அமைச்சர் திரு ஜெயக்குமார் இன்று பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பங்கூர் கிராமத்தில் பாவடிவ வாய்க்கால் மறு கட்டுமான பணிகளையும், வரதராஜ பெருமாள் நகர் அருகே யூ வடிவ குறுக்கு பாலம் அமைக்கும் பணிகளையும் அமைச்சர் தொடக்கி வைத்தார். பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் திரு வீரசெல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவும் என்றாலும் நாளை கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 9-10 ஆகிய தேதிகளில் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. நாளையும் நாளை மறுநாளும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் கொடைக்கானலில் 8.1 டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. உலக கோப்பைக்கான ICC ஆடவர் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்று மும்பையில் நடைபெறும் 2வது அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன. உலகக்கோப்பை 20 ஓவர் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதுவது இது 3வது முறையாகும். 2022 இங்கிலாந்து அரையிறுதிப் போட்டியிலும் பின்னர் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றது. 2024 இந்தியா அரையிறுதிப் போட்டியிலும் பின்னர் இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்றது. இன்றைய அரையிறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் அணி வரும் ஞாயிற்றுக்கிழமை அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணியுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் பின்லாந்து அதிபரை சந்தித்து பேசியதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு உடன்பாடுகள் கையெழுத்தாகியுள்ளன. இந்தியாவில் 29 கோடிக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு வங்கிக் கணக்கு வழங்கப்பட்டிருப்பதை ஐநா மகளிர் அமைப்பு பாராட்டியுள்ளது. இந்தியா உலக அளவில் திறன்மிகு இளைஞர்களின் தலைநகரமாக மேம்பட்டு வருவதாக மத்திய திறன் மேம்பாட்டுத்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி திருவிழாவை ஒட்டி தெற்கு ரயில்வே நாளையும் நாளை மறுநாளும் விழுப்புரத்திற்கும் நாகப்பட்டினத்திற்கும் இடையே சிறப்பு ரயில்களை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.